तत्र प्रारम्भे सृष्ट्वा इमं जगत् तत्र प्रवृत्तिलक्षण तस्य जगतः रक्षणं चिकीर्षुः प्रवृत्तिलक्षणं निवृत्तिलक्षणम् इति लक्षणद्वययुक्तधर्मं वेदेन मरीच्यादीनां सनकादीनां च ग्रहयामास भगवान् इति प्रथमतः उक्तम्। स च धर्मः अनुष्ठातॄणां कामोद्भवेन कालेन तस्य धर्मस्य ग्लानिः सञ्जाता। तदानीं भगवान् पुनः धर्म उद्धरणार्थं तान् अंशेन मायया पुनः जन्म स्वीकृत्य जन्मरहितोऽपि जन्मवानिव आलक्ष्य भूमौ कृष्णरूपेण अवततार। कुतः तास भौमस्य ब्रह्मणः वेदस्य ब्राह्मणत्वस्य च रक्षणार्थम्। यदि ब्राह्मणत्वं वेदस्य यदि रक्षते तदानीं सर्वो लोकः धर्मस्य रक्षितः स्यात् तदधीनत्वात् वर्णाश्रमभेदानाम् इति एतावत्पर्यन्तं दृष्टम्। स च भगवान् तदनन्तरं किञ्चकार इति तु वक्तव्यं भवति। तदर्थम् उत्तरो ग्रन्थः प्रारभ्यते। भगवान् உலகத்தை படைச்சு அந்த படைத்ததான உலகத்தை காப்பாற்றுவதற்கு பொருட்டு பிரவிற்த்தி லட்சணமான தர்மம் கர்மாக்கள், நிவர்த்தி லட்சணமான தர்மம் தியாகம், இந்த ரெண்டையும் தான் வேதங்கள்னால உபதேசம் பண்ணி அதை வெறும் உபதேசம் பண்ணினா போராது, அதை அனுஷ்டானம் பண்றதுக்காக மரிச்சியாதி பிரஜாபதிகளை முதலே உண்டு பண்ணி பிறகு தனக சனந்தாதிகளையும் உண்டு பண்ணி சில பேருக்கு பிரவர்த்தி லட்சணமான தர்மத்தையும் தனக்காதிகளுக்கு நிவர்த்தி லட்சணமான தர்மத்தையும் அவ உபதேசம் பண்ணினார். இப்படி இந்த தர்மங்கள் அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்கும் காலத்தில் ஒரு தருணத்தில் இந்த அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுடைய ஒரு ஆசை அதிகமாக ஆனதனால் அந்த தர்மமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிது. எப்பொழுது தர்மம் குறைஞ்சு போயிடுதோ அப்புறம் ஜெகத்துக்கு ஹானி வரும் எனக்கூடியதான எண்ணத்தில் அவர் தானே மனுஷியனாக தேவகி வசுதேவருக்கு தான் அவதாரம் எடுத்தார். மாயையான்னு அர்த்தம், பூர்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரம், அதனால அம்சேனாங்கிற பதத்துக்கு மாயையான்னு அர்த்தம். அப்படி அதனால பிராமணாலையும் அந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான பூலோகத்தில் பிரம்மணா பிரம்மாவா இருக்கக்கூடியதான வேதங்களையும் காப்பாற்றணும். அவைகளை காப்பாற்றினால் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் காப்பாற்றப்படும் எனக்கூடிய எண்ணத்தில் அவர் அவதாரம் பண்ணினார் அப்படிங்கிறவருக்கும் பார்த்தோம். சத பகவான் அதற்கு மேல அந்த பகவானவர் ஞான ஐஸ்வர்ய பல வீரிய சக்தி பல வீரிய தேஜோபி சதா சம்பன்னா யாருக்கு அவளுக்கு பகவான் பேர். அப்படிப்பட்டதான பகவானான ஞானம் ஐஸ்வர்யம் சக்தி பலம் வீரியம் தேஜஸ்ன்னு ஆறு குணங்கள், இந்த ஆறும் சேர்ந்தா ஷாட்குண்ய பரிபூரிதர் அவர். ஆகையால் அந்த ஆறு குணங்கள் இருக்கிறது, ஆறு குணங்களுக்கு சேர்த்து பகம்னு பேரு. அந்த பகமுள்ளவர் பகவான், அதான் பகவான் ஞானைஸ்வர்ய சக்தி பலதே வீரிய தேஜோபி சதா சம்பன்னா திரிகுணாத்மிகாம் வைஷ்ணவீம் ஸ்வாம் மாயாம். அவர் இடத்துல திரிகுணாத்மகான மூணு குணங்களோடு கூடியதான மாயை இருக்கு, அந்த மாயக்கே வைஷ்ணவி மாயா அப்படின்னு பேர். ஏன் சர்வ வியாபகமா இருக்கிறதுனால விஷ்ணு வியாப்தவுங்கிற தாது, அதனால வியாபகமா இருக்கிற மாய அது தனக்கு அடங்கின மாய, அதனால ஸ்வாம் மாயாம் ஸ்வாதீனாம் மாயாம். இத தெய்வீக்கேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமே வயே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே என்கிற ஸ்லோகத்தை சொல்ல போற. அதான் ஸ்வாம் வைஷ்ணவீம் மாயாம் மூல பிரகிருதிம், அதான் மூல பிரகிருதி. மூல பிரகிருதினா என்ன அர்த்தம்? சகல உலகத்துக்கும் முதல் முதல்ல உண்டான மூல காரணம், அதுலதான் எல்லாம் உண்டாகிறது. அதான் மூல காரணமாக உபாதான காரணமாக இருக்கு, அதனுடைய பரிணாமமாகத்தான் உலகங்கள்லாம் இருக்கு. அந்த மாயா பரிணாமமா இருக்கு. அந்த மாயைக்கு பரமாத்மா அதிஷ்டானமா இருக்கார். அப்படி மாயா அதிஷ்டானத்துவம் தான் பிரம்மத்துக்கு ஜெகதுபாதான காரணத்துவம் சொல்றது. வசுதா பரிணாமமாகிறது என்ன? மாயை தான். மாயை பரிணமிக்கிறது, பரிணமிக்கிற மாயைக்கு அதிஷ்டானமா பகவான் இருக்கார். ஆகையால் மூல பிரகிருதி வசீகிருத்தியா, அவர் வசீகாரணம் பண்ணிட்டு இருக்கார். தனக்கு அடக்கினதாக அடக்கி வச்சுட்டு இருக்கார் மாய. நாமெல்லாம் மாயக்கு அடங்கியிருக்கோம், பரமாத்மா மாய தான் அடக்கி வச்சுட்டு இருக்கார். வசீகிருத்தியா அஜஹா, கிருஷ்ணனாக பிறந்தாரே தவிர வஸ்துதா அவர் பிறக்கல. பரவி வந்தா போல காட்சி கொடுத்தார், பிறவி கிடையாது அவருக்கு. பிறவியற்றவர் பிறந்தால் போல் மாயையால் காணப்படுகிறார். அஜஹா அவ்வயா, ஒரு விதமான வியயம், அழிவில்லாத அழிவற்றவர். பூதானாம் ஈஸ்வரஹா, உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் ஈஸ்வரன், சகல பிராணிகளையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறவர். பூதானாம் ஈஸ்வரஹா, அவருடைய ஸ்வபாவம் என்ன சுவாமி? நித்ய சுத்த புத்த முக்த ஸ்வபாவோபிசன், நித்யம் சுத்தம், நித்யம் புத்தம், நித்யம் முக்தம், எப்பொழுதுமே சுத்தமானவர். ஒரு காலத்துல அழுக்கு இருந்து அழுக்கு போனப்புறம் சுத்தம்னு சொல்லப்படாது. மனிதனுக்கு அழுக்கு இருக்கு, என்ன? ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம், அவழியெல்லாம் இருக்கு. கர்மாக்கள்னால இவனிடத்துல மலம் இருக்கு. கோடி கோடி ஜென்மாக்கள் வர வேண்டிய மலம் நம்ம மனதில் இருக்கு, சரீரத்தில் மலம் இருக்கு. கண்ணுல இருந்து ஜலம் வருது, காதுல இருந்து சீ வருது, மூக்குல இருந்து சளி வருது, நாக்கில இருந்து எச்சில் வருது, எல்லாமே மலம் தான். சரீரத்துக்குள்ள இருக்கிற வரியந்தும் தெரியலே தவிர சரீரத்திலிருந்து வெளியில வந்த எந்த அம்சமும் உபயோகப்படாது. ஆகையால் இவனுக்கு காய்க மலம், கார்மிக மலம், இதுக்கு மேல ஆணவ மலம் வேற இருக்கு. இந்த மலங்களோடு கூடினவன் ஜீவன். பரமாத்மா மலமற்றவர், மலமிருந்து போனவர் இல்லை, எப்பொழுதும் மலமற்றவர், அசங்கர். ஆகையால் நித்திய சுத்தா, நித்திய புத்தா. நமக்கெல்லாம் இப்ப ஞானம் இல்லை, அதுக்காக தான் படிக்கணும். ஸ்கூல்ல போய் அது படிச்சு, இது படிச்சு, காலேஜ் போய் என்னென்னமோ படிச்சு, அதுக்கப்புறம் வேதாந்தத்தையும் வாசி ஒன்னும் தெரியலையே, ஞானம் இல்லையே. ஞானத்தை வரவழைச்சுக்கணும். இவர் பரமாத்மா சர்வஜ்ஞ சர்வவிது, யஸ்யஜ்ஞானம் யந்தபஹ சர்வதா புத்த ஸ்வரூபம். நமக்கு பந்தம் இருக்கு, அவித்யினால ஒரு பந்தம் இருக்கு. இந்த பந்தமானது போகணுமேயானால் அவன் வேதாந்தத்தை ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளும் வேதாந்தங்கள் வழியாக. பரமாத்மாவுக்கு பந்தமே இல்லை, அவர் நித்திய முக்தர். ஆகையால் நித்திய சுத்தர், நித்திய புத்தர், நித்திய முக்தர், நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவோபி சன். ஸ்வமாயையா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மாயினால, தனக்கடங்கின மாயினால, ஜாதைவ லோகானுகிரகம் தேகவானிவ ஜாதைவ லோகானுகிரகம் குருவன் லட்சதே. அவர் எப்படி தேகவானிவ, அவருக்கும் ஒரு சரீரம் இருக்கா போல. வஸ்துதா அசரீரம்னா அவர் இருந்தாலும் சரீரம் இருக்கா போல நமக்கு காணப்படுகிறார். கிருஷ்ண கிருஷ்ணாவதாரம் பண்ணி சின்ன குழந்தையாகட்டும் அப்படி பண்ணி இப்படி பண்ணி லீலைகள் பண்ணினாரே. வஸ்துதா சரீரம் இல்லாத போனாலும் சரீரம் இருக்கா போல காணப்பட்டார். பிறவியற்றவராக இருந்த போதிலும் ஜாதைவா, பிறந்தால் போல் லோகானுகிரகம் குர்வன்னு லட்சியதே, லோகானுகிரகம் பண்ணி கொண்டு காணப்படுகிறார். அக்னி யாரு? அஜ்ஞான அப்படி பாக்குற வஸ்துதா ஜானிகளா இருக்கிறவர் கிருஷ்ண. பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு பூர்ணம் பிரம்மமா தான் பரமாத்மாவை கண்டார்கள். ஸ்வப்ரயோஜனாபாவேபி, இப்படி எல்லாம் பண்றாரே சார். ஊர்ல அம்மா கட்டினா அதுக்காக அழுதாரே, ஓடி ஓடி போனாரே, மரங்களுக்கு நடுவில் உரலை வச்சு அந்த மரங்களை புடக்கும்படி பண்ணினாரே, இதெல்லாம் எதுக்கு அவர் பண்ணணும்? ஸ்வப்ரயோஜனாபாவேபி, அவருக்காக ஒரு பிரயோஜனம் இல்லாத போனாலும் பூத அனுஜகிருட்சயா, பூதங்கள் ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் என்கிற ஆசையினால். அனுகிரகீதும் இச்சா அனுஜிகிருட்சா, அனுகிரகம் பண்ணணும் எனக்கூடியதான ஆசை. அதான் சன்னந்த பிரயோகம், அனுஜிகிருட்சா பூதானுஜிகிருட்சயா, பூதங்களை பிராணிகளை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்தில். ஜிகிருட்சயா வைதிகம் ஹி தர்மத்வயம் அர்ஜுனாய, இந்த வைதிகமான தர்மத்வயம் என்னென்ன தர்மம், கர்மகாண்டம் ஞானகாண்டம் ரெண்டும். முன்னால கர்மகாண்டத்தை மட்டும் மரிச்சாதிகளை சொன்னார், ஞானகாண்டத்தை மட்டும் சனகாதிகளை சொன்னார். இங்க அர்ஜுனனுக்கு என்ன தர்மத்வயம் சொல்லியிருக்கார். அதனால இந்த பகவத்கீதா சாஸ்திரத்துல தர்மத்வயம் இருக்கு. தர்மத்வயம் வைதிகம் ஹி தர்மத்வயம் அர்ஜுனாய, ஏன் சுவாமி அவருக்கு சொல்லிக் கொடுத்தார், சோக மோக மமோதவ் நிமக்னாய. சோக மோக மகோதவ், சோகம் துன்பம், மோகம் கவலை, இந்த ரெண்டும் பெரிய சமுத்திரம், அதுக்குள்ள மூழ்கி போயிட்டான், எழுந்து வரமாட்டேங்கிறான். ஏண்டானார் மறுபடியும் அழுதுண்டே இருக்கான். வேபது ஜரே ரேமே ரோமஹர்ஷ ஜாயதே காண்டீவம் சம்சதே ஹஸ்தாத்வக்தைவ பரிதாக்கியதே, அழுதுட்டு இருக்கான், ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். என்ன பண்றது, அதோட இல்ல சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அர்ஜுனன். அப்படி சோகம் மோகம் எனக்கூடியதான துன்ப கடலில் மூழ்கினவன், சோக மோக மகோதவ் நிமக்னாய, நிசேஷம் மக்னாய உபதிதேசா, அவருக்கு உபதேசம் பண்ணினார் சார். சார் அர்ஜுனன்கள் அர்ஜுனனோட 100 மடங்கு துன்பம் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும். நான் அர்ஜுன கொம்பனா, மற்றவர்களுக்கு துன்பமே இல்லையே நினைச்சிட்டு இருக்கேடா, நல்ல சரீரம் இருக்கு, வீரியம் இருக்கு, அவருக்கு என்ன குறைச்சல் அர்ஜுனனுக்கு? இதோ அண்ணா சொன்னான்னு அண்ணா வார்த்தை கேட்டிருக்க, அண்ணா வார்த்தை எடுத்துட்டு அர்ஜுனன் துரியன் பக்கம் சேர்த்திருந்தா சௌக்கியமா இருந்திருக்கலாமோ இல்லையா? என்ன அர்ஜுனன் அவ்வளவு பெரிய துன்பம் கிரண், மனுஷாளுக்கு அவளை விட துன்பம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேடா, அப்படி இல்லை சுவாமி. அதற்காக அவனுக்கு துன்பம் இருக்குங்கிறதுக்காக சொல்லல, அவன் நல்லவன் சொன்னார். எதற்காக, குணாதிகைர்ஹி கிரஹீதா அனுஷ்டேயமான தர்மா, எந்த தர்மமானது நல்ல குணங்கள் இருக்கிறவரால் கிரகிக்கப்பட்டதோ, குணங்கள் உள்ளவரால் அது அனுஷ்டானம் பண்ணப்படுகிறதோ, அவளுடைய அந்த தர்மமானது பிரதயம் கமிஷ்யதி, உலகத்துல 10 பேர் அவரை பார்த்து பின்தொடருவா. ஜனங்கள் கத்துண்டு பண்றதுங்கிறது ரொம்ப குறைச்சல், காப்பி அடிச்சு பண்றதுங்கிறது ஜாஸ்தி. ஜனங்களுடைய சுவாவம் என்ன, பெரியோர்கள் யாராவது பண்ணினா அது மாதிரி பண்ணணும், பணக்காரால் பண்ணினா அது மாதிரி பண்ணணும், பெரிய பொசிஷன்ல இருக்கிறவ பண்ணினா அது மாதிரி பண்ணணும், இப்படித்தான் பண்ணுவாளே ஒழிய வேதத்துல சொல்லியிருக்கு, பெரியோர் சொல்றார், அதை நம்ம கேட்டு பண்ணுவோம்ங்கிறது குறைச்சல். அதனால குணாதிகைர்ஹி, அதிக குணம் உள்ளவர்களால் கிரகீதா கிரகிக்கப்பட்டதும், அனுஷ்டீயமான தர்மா அனுஷ்டானம் செய்யப்பட்டதான தர்மமும், பிரச்சயம் கமிஷ்யதி அது விருத்தியை அடையும், விஸ்தாரத்தை அடையும். ஆகையால் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணி அர்ஜுனன் அதை ஃபாலோ பண்ணினானே ஆனால், அர்ஜுனன் பெரிய பொசிஷன்ல இருக்கிறதுனால, ராஜாவா இருக்கிறதுனால, ஜனங்கள் எல்லாம் அவர் சொன்ன மாதிரி நடந்துப்பா. தம் தர்மம் பகவதா யதோபதிஷ்டம், சில பேருக்கு சந்தேகம், யுத்தக்களம் நடக்கிறதுன்னு, யுத்தக்களத்துல ரெண்டு பக்கமும் சைன்யம் வந்தாச்சு, சங்கம் ஊதியாச்சு, யுத்தம் ஸ்டார்டிங் சொல்லியாச்சு, இந்த சமயத்துல பகவத்கீதையை 1.5 மணி நேரம் வந்து உபதேசம் பண்ணினாரா பகவான்? அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டே இருந்தா அவள்லாம் பைத்தியம் மாதிரி பார்த்துட்டு இருந்தா, அவ ஏதோ பேசிட்டு இருக்கா, பேசிட்டு முடிக்கிட்டா, அப்புறம் யுத்தம் பண்றேன்னு பார்த்துட்டு இருப்பாளா? யுத்தம் ஆரம்பிச்சாச்சுன்னு இவர் சும்மா இருந்தாலும் அம்ப மேல போட்டு கொல்லிட வேண்டியதுதானே, அது துரியோதன அதுக்காக தானே காத்துட்டு இருக்கான், அவன் தர்மம் இன்மம் பார்க்கலையே, ஏமாந்து இருக்கப்பட அம்ப போயிட்டு வேண்டியதானே அப்படின்னு ஆகும். நீங்க என்னமோ கதை சொல்லிட்டே இருக்கல, பகவான் வந்தாரா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினாரா எல்லாம் ஆச்சுன்னா, கரீட்சே வசனந்தவான் சொன்னானா 700 ஸ்லோகங்கள் ஆன பிறகு, அதுக்கப்புறம் நடக்கிறதா, இது என்ன சார் கதையா இருக்கு, கேட்கறதுக்கே சரியா இல்லையே அப்படின்னு சந்தேகம் வரலாம் உங்களுக்கு. அதுக்கு சமாதானம் பாஷ்யக்காரர் சொல்றாரு, உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் வருமோ எல்லாத்துக்கும் சமாதானம் பாஷ்யத்தில் இருக்கு. ஆனா பாஷ்யத்தை மகாவேகமா படிச்சுட்டு போறோம், நிறுத்தி பார்க்கணும், எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொன்னார், பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினார் அவ்வளவுதான் சொன்னார். அந்த உபதேசத்தை வேதவியாசாச்சாரியால் 700 ஸ்லோகமா உங்களுக்கு சொன்னார். அவர் இப்படி 700 ஸ்லோகமா 1.5 மணி நேரம் சொல்லல பகவான், அவனுக்கு புரியும்படி ஒரு க்ஷணம் 2 க்ஷணத்துல சொன்னார். ஆனால் அதை யுக்தியுக்தமாக எல்லோருக்கும் புரியுதா போல அது உபோத்பலகமான விஷயங்களையும் சேர்த்து 700 ஸ்லோகங்களாக நமக்கு சொன்னார் வேதவியாசர். ஆகையால் 1.5 மணி நேரம் அங்கே உபதேசம் பண்ணாரால கேட்கப்படாது. அவனுக்கு அர்ஜுனனுக்கு புரியா போல சொன்னார், ஏதோ 2-3 நிமிஷத்துல சொல்லியிருப்பார். அதை வேதவியாசாச்சாரியார் தான் அறிந்து கொண்டு தான் அதை உபோத்பலனமாக சாப்டர் வைஸா பிரிச்சு நமக்கு விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். அதான் தம் தர்மம் பகவதா யதோபதிஷ்டம், அந்த தர்மத்தை பகவானவர் யதோபதிஷ்டம் எப்படி உபதேசம் பண்ணினாரோ அதை வேதவியாசாச்சாரியால் சர்வஜ்ஞா, அவருக்கு எப்படி சார் தெரியும் பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது வேதவியாசருக்கு என்னமா தெரிஞ்சதுன்னு, அது எப்படி அவர் கேட்டாரா? இல்லப்பா, சர்வஜ்ஞா சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா, யார் யாரோட என்ன பேசினார்னு அவருக்கு தெரியும். யோக பிரபாவத்தில் ஞானத்தினால வேதவியாசருக்கு தெரியும். அவரே விஷ்ணுவுடைய அவதாரம்னா கிருஷ்ணத்வைபான்றா இருக்கிற விஷ்ணுவுடைய அவதாரம். மகாவிஷ்ணு பேசினது அவருக்கு தெரியாதா? இன்னொரு அவதாரத்தில் பேசினது அவருக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். ஆயால் யதோபதிஷ்டம் வேதவியாசா சர்வஜ்ஞா பகவான், அவர் கீதாட்சை கீதா என பெயருள்ளதான சப்தபிஹி ஸ்லோக சதை 700 ஸ்லோகங்கள்னால் உபநிபந்தம் கிரந்தவா புஸ்தங்களை இந்த புத்தகத்தை பண்ணினார். அப்ப 700 ஸ்லோகமும் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே இவைகள்லாம் இல்லை, அசோச்சான இந்த ஸ்லோகத்தோடைய உபதேசம் பண்ணினாரா? ஸ்ரீ பகவான் வாசான அவரே சொல்லிண்டாரா? அதெல்லாம் இல்லை. அப்ப என்ன, அவர் சொன்னதான விஷயத்தை தான் கேட்டுக்கொண்டு வேதவியாசர் நமக்கு இதை பண்ணினார். அதனால்தான் நாம கீதா ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். கீதா ஜெயந்தி வேற, கீதை பிறந்தது வேற. அமாவாசை அன்னைக்கு கீதை பிறந்தது, சதுர்தசி அன்னைக்கு கீதை பிறந்தது. ஏன்னா சதுர்தசின்னா யுத்தம் ஆரம்பம், அமாவாசை அன்னைக்கு யுத்தம் ஆரம்பிங்க நீங்க ஜெயிப்பீள்னு நகுலன் அவ முகூர்த்தம் வச்சு கொடுத்தாரு துரியோதனுக்கு. வச்சு கொடுத்துட்டு அண்ணா கிட்ட வந்து சொன்னார், இது போல வந்து கேட்டான் ஜோசியத்தில் நல்ல ஜெயிக்கிறா போல முகூர்த்தம் வச்சு கொடுன்னா கொடுத்துட்டேன்ட்டார். அது தர்மபுத்திர பார்த்தாராம், இப்படி ஒரு தம்பி இருக்கான் பாத்தியா எனக்குன்ட்டார். என்ன விவகாரம், அவளுக்கு ஜெயம் வரும்படி கொடுத்துட்டு என்னார். என்ன பண்றது, கிருஷ்ணன் ச ஜிஷ்ணுஞ்ச ஹரின் ஹரஞ்சா இக்கட்டு வந்தப்ப வேற வழி இல்லை, பகவான் தியானம் பண்ணினார், பகவான் அங்கே வந்திருக்கார். இதுபோல அமாவாசையை யுத்தம் இன்னைக்கு ஆரம்பிச்சா நல்லதுன்னு சொல்லி வச்சிருக்காராம், என்ன பண்றதுன்னார். ஒன்றும் கிடல, என்னைக்கு அமாவாசைன்னார், நாளைக்குன்ட்டார். சரி வாரம் கிளம்புன்ட்டார் தர்மபுத்திர அர்ஜுன். ஏதோ கிருஷ்ணன் வாரம்னு இவர் ஏன் என்ன கேட்கலாமோ போயிட்டார். நேராக போனார், குளத்தில் உட்கார்ந்தார், இறங்கினார், ஸ்நானம் பண்ணினார். இரண்டாச்சுனர் தர்பத்தை எடுத்துட்டார், கையில் தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சு விட்டார். இரண்டாச்சுனர் சூரிய பகவான் அங்கேருந்து நடுங்கி பார்க்கறார், நாளைக்கு என்ன அமாவாசையே பகவான் தர்ப்பணம் பண்ணுறாரு இன்னைக்கு, இன்னும் வம்பா போயிடுது அப்படின்னார். அது சும்மா பார்க்க நிற்காத வந்து நீதி தானம் பண்ணிருந்தார், இப்போ நடங்கிட்டார். இரண்டாச்சுனர் தர்மபுத்திர தர்மத்தை ஒரு நாளும் தப்பிதமாக சொல்ல மாட்டார், அனுஷ்டானம் பண்ண மாட்டார். இப்போ பகவானும் பண்ணிட்டு இருக்கார், ஏதோ பகவான் பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ லீலையோ மாயையோ நினைச்சோம். தர்மபுத்திர பண்ணார் நாரு விசாரித்தார்னா இப்போ நம்ம கால்குலேஷன் தான் தப்பாக இருக்கும். இது பீஷா ஸ்மார்த்வா தப்பவதே பீஷோதே இது சூர்யா பயந்துட்டார். அவர் நேராக ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணுறார். இது என்னடா இதுன்னு, அது சுவாமி பகவான் சூரியனே இறங்கி வந்திருக்காரு, சந்திரனும் ஓடி வராரா, ஓடி வந்து அங்கே நிற்கிறார். ரெண்டு பேரும் கேட்குறார், என்ன ஆச்சுன்னார். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் தர்ப்பணம் பண்ணுறீங்களே கேட்கலாம்னு வந்திருக்கோம் அப்படின்னார். ஏன் தர்ப்பணம் பண்ணால் அமாவாசையே தர்ப்பணம் பண்ணுறேன்ட்டார். என்னது, நாளைக்கு என்ன அமாவாசையே, இன்னைக்கு சதுர்தசி சுவாமி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேள் அப்படின்னார். அமாவாசையானா என்ன அர்த்தம்னர், அதுவா அமாவாசியா துவமாவாசியா தர்ஷ சூரியேந்து சங்கமா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதோ இல்லையோ, சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா அமாவாசையர். ஆமாம்னர், அப்போ நாளைக்கு தானேன்னர். இப்போ ரெண்டு பேரும் எங்கே இருக்கீள்னர், இப்போ ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கா விவகாரம் முழுக்க அதான் பண்ணுறேன்னாரான். ஐயோ தப்புனர், இந்த விஷயம் இது வரைக்கும் சிஐடிஸ் கொண்டு போய் துரியோதனுக்கு சொல்லிவிட்டார். துரியோதன் பார்த்தான், ஓஹோ ஆரம்ப யுத்தம்ட்டான், என்ன அமாவாசை சாரமா எடுத்து தர்மணம் பண்ணிட்டு இருக்காரு. யுத்தம் ஆரம்பம், விவகாரம் என்னடா ஆச்சுன்னா, யுத்தம் ஆரம்பம்னு ஆரம்பிச்சா வசதா இன்னைக்கு என்ன சதுர்தசி, அதனால்தான் தோத்து போயிட்டார். அவ சதுர்தசி அமாவாசை இன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தா அவளுக்கு ஜெயம் வந்திருக்குமா, அது என்னடாச்சுன்னா சதுர்தசி ஆரம்பிச்சான் யுத்தம், அதனால்தான் போயிடுது அப்படின்னு பாரதத்துல இந்த கதைகள்லாம். பகவான் ஒவ்வொரு பக்தனுக்கு என்னமா உபயோகப்படுறான் நமக்கு தெரியாது. நாம் என்னமோ பகவான் நம்மளை கைவிட்டாரோன்னு நினைக்கிறோம், ஒரு மனுஷனையும் கைவிட மாட்டார், அதையும் பக்தனா இருக்கிறவனை விட மாட்டார். ஆகையால் இப்படி நடந்ததுங்கிற விவகாரத்தை இப்படி இதை ஸ்லோக சதைஹி, அதே மாதிரி அதை கேட்டதான அவர் 700 ஸ்லோகங்கள்னால் உபநிபந்தா உபநிபந்தனம் பண்ணினார், கிரதிதனம் பண்ணினார். ததிதம் கீதாசம், அதனால நீங்க நடத்தி கொள்ளக்கூட வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கீதா ஜெயந்தின்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா, அது என்ன வியாசாச்சாரியால் எழுதின தினம், ஆக்சுவலா நடந்தது அந்த அமாவாசை அன்னைக்கு நடந்தது. அது இல்ல அந்த உபா சமீபே நிபந்த கிட்டதான் வரும்படி சொன்னார். ததிதம் கீதா சாஸ்திரம், அந்த இந்த கீதா சாஸ்திரம் சமஸ்த வேதார்த்த சார சங்கிரக பூதம். ஆகிய இந்த கீதா சாஸ்திரம் என்னது, வேதார்த்தம் முழுக்க இதுல இருக்கு. சர்வே வேதா யத் பதமாமனந்தி தபாம்சி சர்வாணி ஜயத் வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி சத்தே பதம் சங்கிரஹேண பிரவீமி ஓமித்யேதது அப்படின்னு வேதார்த்தம் முழுக்க இதுல இருக்கு. அந்த வேதார்த்தத்தினுடைய சாரம் எது, உபனிஷத்துகள். அந்த சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபால நந்தனஹ பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது அப்படின்னு வேதார்த்த சாரமான உபனிஷத்து, அதனுடைய சங்கிரகம் பகவத்கீதை. ஆகையால் 10 உபனிஷத்தினுடைய சங்கிரகம், சர்வ சமஸ்த வேதார்த்த சார சங்கிரக பூதம் துர்விக்னேயார்த்தம். பாக்கிறதுக்கு 700 ஸ்லோகங்கள் படிச்சா புரியுறா போல இருக்கு சார், ஆனா உள்நோக்கி பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது என்ன, லாங்குவேஜ் கஷ்டம் இல்ல, சப்ஜெக்ட் மேட்டர் கஷ்டம். அது பார்க்கணும், லாங்குவேஜும் கஷ்டம் சப்ஜெக்ட் மேட்டரும் கஷ்டம். உபனிஷத்துல தமபியத்ரவத் தமபியவதத் கோசிதி அப்படி எல்லாம் வரும், உபனிஷத்து அளவு கஷ்டமா இருக்கு. இங்க எப்படி பாஷ சைலி சுலகமா தான் இருக்கு, மேலோட பாக்கிறதுக்கு புரியுறா போல இருக்க, ஆனா துர்விக்னேயார்த்தம் அகாதமாக இருக்க. எத்தனை தரம் யோஜனை பண்ணினாலும் ஒரே மாதிரி ஒரு பிரபலமா இருக்க. ஆகையால் துர்விக்னேயார்த்தம் ததர்த்த ஆவிஷ்கரணாய, அதனுடைய அர்த்தத்தை வெளிக்கொண்டுவதற்காக அநேகைகி விவருத பதார்த்த சத்வேபி வாக்கியார்த்த நியாயம், அநேகார்கள் விவருத்த பத பதார்த்த வாக்கியார்த்த நியாயம் அபி, அநேகார்கள் இதுக்கு முன்னால இருந்த பல பேர் இதுக்கு பதங்கள் என்ன, பதார்த்தம் என்ன, வாக்கியார்த்தம் என்ன, என்னமோ பண்ணியிருக்க, இருந்தாலும் அத்தியந்த விருத்த அநேகார்த்தத்வேனா, ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறார். கீதையில கர்மாதான் சொல்றாருனார் ஒருத்தர், திலக்கருங்கிற எல்லாம் கர்மா தான் சொல்லியிருக்க, ஞானம் கிட்டே வரலங்கிறார். இன்னொருத்தர் சொல்ற எல்லாம் பக்தி தான் சார் கீதையில, அதை விட வேற ஒன்றும் கிடையாது சார்ங்கிறார் பகவத் ராமானுஜர். அதே போல பார்த்தேன்னா பூர்வாச்சாரியால் அவாவா இஷ்டமாவா பண்ணியிருக்காருனா, இதுதான் அதனுடைய அர்த்தம் என்றும் சொல்ல தெரியல, சொல்லலை. ஆகையால் விருத்த அநேகார்த்தத்வேன லௌகிகை கிரகியமானம், அதை படிச்சுட்டு லோகத்துல இருக்கிறவாள்னா பகவத்கீதையில அவாவா இஷ்டமா திரிக்கிறார் சார். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானு வர்த்தய தீஹயா அப்படின்னு இருக்கு. ஏன்னா இதை சர்க்கா சுத்தறது கீதை சொல்லியிருக்குங்கிறோம், சக்கரத்தை சுத்தும்னா அவ்வளவு என்ன பண்றது, அவாவா அவளுக்கு எது தோன்றதோ அது கீதையில கோட் பண்ற, அதுதான் இங்க சொல்லியிருக்காரா பகவான். பகவானுடைய உத்தேசம் என்ன அதை பார்த்துன்னு சொல்லணும். ஆகையால் லோகத்தில் இருக்கிற மனுஷியால் இதை வாசித்து விருத்தமான அர்த்தங்களை புரிந்து கொண்டிருக்கார்கள். விருத்த அநேகார்த்தத்வேன லௌகிகைஹி கிரஹ்யமாணம் உபலப்ய அஹம் நான் விவேகதா அர்த்த நிர்தாரணார்த்தம், விவேகத்தோட பிரிச்சு இது இப்படி சொல்லியிருக்கு, இது இப்படி சொல்லியிருக்கு, இதுக்கு உபனிஷத் இவ்வளவு மூலம், இதுக்கு உபனிஷத் மூலம், அப்படின்னு பிரித்து சொல்கிறேன். அர்த்த நிர்தாரணார்த்தம் சங்கேபதா விவரணம் கரிஷ்யாமி, சுருக்கமாக வியாக்கியானம் பண்றேன். மொத்தம் ஒரு 10-12 ஸ்லோகங்களுக்கு தான் விஸ்தாரமான வியாக்கியானம் உண்டு பகவத்கீதையில. கர்மண்ய கர்மைய பத்தி இது பல ஸ்லோகங்கள்ல தான் ஒரு ஸ்லோகத்துக்கு விஸ்தாரமாக வியாக்கியானம், அதுக்கு மேல விசாரங்கள்லாம் உண்டு. மீதி இடத்துலாம் அவ்வளவு விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணல. ஏன் கேட்க, கீதையே சுலபமாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வந்த கிரந்தம், அதை மறுபடியும் கஷ்டப்படுத்த விடாது அப்படின்னு சங்கேபதா விவரணம் கரிஷ்யாமி. அது அங்க இருக்கக்கூடியதான கிரந்ததா சங்கேபம், அர்த்தத்தா கௌரவம். அத்தனை அர்த்தம் முழுக்க சர்வோபனிஷத் அர்த்தமும் இதுல சேர்த்து வச்சிருக்கார். இருந்தாலும் கிரந்தமானது சுருக்கமாக பண்றேன். தஸ்ய அஸ்ய கீதா சாஸ்திரஸ்ய சங்கேபதா பிரயோஜனம் நிஸ்ரேயதம். அந்த இந்த கீதா சாஸ்திரத்துக்கு என்ன சார் பிரயோஜனம், இது படிச்ச என்ன வரப்போறது நமக்கு? அதுவா நிஸ்ரேயதம், பரம் நிஸ்ரேயதம், நிச்சயமான ஸ்ரேயசு முக்தி. சோ கீதைக்கு பிரயோஜனம் என்ன? முக்தி தான் பிரயோஜனம். சஹேதுகஸ்ய சம்சாரஸ்ய அத்தியந்த உபரம லட்சணம். அது இந்த முக்திங்கிற இடம், முக்தினா என்னது? இந்த சம்சாரமானது வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கோம் பார்த்தேடா, பிறந்தன்னைக்கு ஒரு எண்ணம், அதுக்கப்புறம் நான் அது படிப்போம் இது பண்ணுவேன் அப்படி ஆகும் இப்படி ஆகும் நினைச்சோம். நம்ம நினைச்சது சிலது தான் ஆயிருக்கு, சிலதெல்லாம் வேற விதமா போயிருக்கு. நான் இப்படி எல்லாம் ஆவேன்னு நினைக்கவே இல்லை சார் அப்படிங்கிறோம், யாரை கேட்டாலும் அப்படிதான் சொல்றோம். எப்படி நீங்க வேதாந்துக்கு வந்தேன்னார், அதை ஒரு தலை எழுத்துட்டான். இப்ப அதை படிக்கவும் முடியல விடவும் முடியல சார், புரியவும் மாட்டேங்கிறது புரியாமலும் இருக்க மாட்டேங்கிறது சார், எதை எடுத்தாலும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கான். வாழ்க்கை நிறைய பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சேன், அந்த உத்தியோகம் கிடைக்கலையே, ஏதோ உத்தியோகம் கிடைச்சது, வந்ததெல்லாம் செலவாயிட்டு போயிட்டு இருக்கு சார், எவ்வளவு சேர்த்து வச்சாலும் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு சார் அப்படிங்கிறான். அவள்லாம் எப்படித்தான் காசை சேர்த்து வச்சாலும் முன்னோர்கள்னு இவன் இன்னைக்கு சந்தேகப்படுறான், எவ்வளவு கவலை இருக்கு பாருங்க. அவளுக்கு 80 வயசுல வந்த வியாதி நமக்கு 20 வயசுலயே வருதுங்கிறான். இவன் 20 வயசுலயே கால் வலிக்கிறது, முட்டு வலிக்கிறது, அது வலிக்கிறதுங்கிறான். என்னாச்சுன்னா ஆகாரம் சரியா, ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கான். இதுதான் சம்சாரம்னு பேர். சம்சாரம்னு சொன்னா நோபடி இஸ் அப்சல்யூட்லி ஹாப்பி, ஏதோ ஒரு கவலை அவனை வாட்டிக்கொண்டே இருக்கு. அந்த கவலைக்கு மேல அவன் அது வேணும் இது வேணும் இது வேணும்னு ஆசை பெறுகின்றே இருக்கு. நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாலோ அதோட நம்ம கம்பேர் பண்ணினோமேயானால் அதை விட 100 மடங்கு ஆசை நமக்கு ஜாஸ்தியா இருக்கு. அவளுக்கு டிவி வேண்டாம், டிவி ஒரு நாள் நாளைக்கு அரிசி மட்டும் வாங்க வேண்டாம், டிவி வாங்க, டிவி சரி பண்ணுங்கிறான் பையன். எட்டா விவகாரம் அரிசி சாப்பிடணும் பார்னர், அது வேண்டாம், டிவி இல்லாதமான வாழ முடியாதுங்கிறான் பாருங்க, ஃபேன் இல்லாம இருக்க முடியாதுங்கிறான். நம்ம ஆசைகள் எப்படி வளர்ந்து போயிருக்கு. பழைய நாள்ல இதெல்லாம் ஆசைப்பட்டாளா, போனாலும் பரவாயில்லைன்னு தான் இருந்தேன், சோஃபா இல்லாம கீழே உட்கார மாட்டேங்கிறான, மனையில்னா உட்கார்ந்துருந்ததா அத்தனை பேரும். கொஞ்சம் நம்ம யோஜனை பண்ணி பார்க்கணும். நமக்கு சிவிலைசேஷன் சொல்றோம், ஈஸி லிவிங்னு சொல்றோம், குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்றோம், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் இவன். என்னடாச்சுன்னா இவன் வந்து வஸ்துக்களுக்கு அதீனமாயிட்டான். அது இல்லாத நடக்காது, இது இல்லாத நடக்க. ஒரு நாள் கரண்ட் இல்லாதவன், கரண்டே இல்லையே பழைய நாள்ல, கரண்ட் இல்லாதவனா இவனால ஒண்ணு சமையல் கட்டல ஒண்ணு ஆக மாட்டேங்கிறது, மிக்சி இல்ல அது இல்ல கிடையாது, காஃபி போட முடியாது காஃபி மேக்கர் கரண்ட் இல்ல, என்னத்தான் பண்ண போறேன் அப்படி நாம எல்லாம் அந்த ஒரு மற்ற பதார்த்தங்களுக்கு தாசாள ஆயிட்டோம். நமக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசை ஜாஸ்தியா இருக்கு, இதனால்தான் துன்பத்தை அனுபவிக்கிறான். அதுதான் சம்சாரம்னு பேர். சம்சாரம் சம்சாரம்னா என்ன அர்த்தம்? அதிகமான ஆசைகளோடு தான் அதுக்கு மாட்டின்ட்டு துன்பத்தை அனுபவிக்கிறான். இந்த சம்சாரத்த அத்தியந்த உபவம லட்சணம், அடியோட போயிடுறது கவலைகள்ல, அதுதான் முக்தி. தச்ச அப்படிப்பட்டதான முக்தியானது சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத் ஆத்ம ஜான நிஷ்டாரூபாத் தர்மாத் பவதி. சர்வ கர்ம சந்நியாசம் எல்லாத்தையும் விட்டு பண்ணோம்னு நம்ம விடலையே. காலமிலிருந்து பேப்பர் பார்க்கறான், கேரண்டியா ஸ்ட்ரைக்குன்னா உமக்கு என்னாச்சு, நீர் பிளேன்ல போறோம், ஐயோ ஸ்ட்ரைக்கேங்கிறான். என்னடா போறவன் கஷ்டம், அவன் தானே கஷ்டப்படும், உமக்கு என்ன கஷ்டம், நீர் பேப்பர்னா படிச்சுட்டு இருக்கு டீச்சர்ல, இப்படியெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணலாம், ஒரு அரை மணி நேரம் ஆத்துக்காரியோட சண்டை, என்ன யாவியா. இது அரை மணி நேரம் ஜபம் பண்ணினா வரப்படாதோ? இது என்ன விவகாரம்? இன்னொருத்தருக்கு கட்டம் வருதே, அது நாளைக்கு நமக்கு வந்துருமோங்கிற ஒரு பயத்துல அனாவசியமா கட்டம் மட்டும் பொழுத வீணாக்குதான். அதில் என்ன பண்ணும்? சர்வ கர்ம சந்நியாச பூர்வ காது, எல்லா விதமான இந்த பதார்த்தங்களை விட்டு பண்ணும். காரணம் இந்த காஃபி சாப்பிடுறது விடுங்கோ, பேப்பர் படிக்கிறது விடுங்கோ, டிவி பார்க்கறது விடுங்கோ, அதெல்லாம் விட மாட்டான். பகவத்கீதை விட்டுறேங்கிறான் என்ன பண்றது. அதனால சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத் ஆத்ம ஜான நிஷ்டாரோபாத், சர்வதா சர்வகாலமா ஆத்ம ஜானத்திலேயே மனசை நிறுத்தி வச்சுக்கணும், அதுதான் நிஜமாக பலத்தை கொடுக்கும். சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத் ஆத்ம ஜான நிஷ்டரூபாத் தர்மாத் பவதி அந்த முக்தி. ததா யமேவ கீதார்த்த தர்மம் புத்திஷ்யா, இந்த கீதா தர்மத்தை தான் மனசுல வைத்துக்கொண்டு பகவதா உத்தம் சஹி தர்மஸ்த பர்யாப்தா பிரம்மண பத வேதனே இது அனுகீதாது. பகவான் அனுகீதையில இந்த கீதையினுடைய ஒரு சாரத்தை சொல்றார். சஹி தர்மஸ்த பர்யாப்தா, இந்த தர்மம் தான்ப்பா நிஸ்ரேய தர்மம், இது போதுமானது. எதுக்கு? பிரம்மண பத வேதனே, அந்த பிரம்மத்தினுடைய உயர்ந்ததான ஒரு பதம், முக்தி பதத்தை அடையறதுக்கு இந்த நிவர்த்தி லட்சணமான சர்வசன்யா கர்ம சந்நியாச பூர்வகமான ஆத்ம ஜானம்ங்கிறது போதுமானது அப்படின்னு அனுகீதையில சொல்லியிருக்கார். கிஞ்சா அந்நிதபி தத்ரைவ உக்தம், அங்கேயே தான் இன்னொரு ஸ்லோகம் சொல்றார். நைவ தர்மி நச்சா தர்மி நச்சைவ சுபா சுபி யஸ்யாத் ஏகபா ஏகாசனே லீனஹா தூஷ்ணீம் கிஞ்சிதனும் சிந்தையன். யஹா ஏகாசனே லீனஹா ஸ்யாத், எவன் வேற எங்கேயும் அசையாமல் இருக்கிற இடத்திலேயே தன்னிடத்துல லயத்தை அடைஞ்சானோ, தூஷ்ணீம் கிஞ்சித் அசிந்தையன், வேற எதையும் நினைக்காமல் வேறொரு எண்ணம் அவன் மனதில் வராமல் யான் ஒரு இடத்திலேயே இருக்கிறானோ அவன் நைவ தர்மி நச்சா தர்மி, அவனுக்கு தர்மம் இல்ல அதர்மம் இல்ல, நச்சைவஹி சுபாசுபி, புண்ணியம் பாபம் ஒன்னும் கிடையாது, சுத்தமான பிரம்ம வடிவமாக இருக்கிறான். யாரொருவன் மனதை அடக்கி ஓரிடத்தில் சரீராபிமானம் இல்லாமல் இருக்கிறானோ அவனுக்கு புண்ணியமும் இல்ல பாபமும் இல்ல நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல, ஆத்மஸ்வரூபத்திலேயே இருக்கிறான் அப்படின்னு ஜீவன் முக்த நிலைய அனுகூலத்தில சொல்லியிருக்கார். ஞானம் சந்நியாச லட்சணம் இதிச்சா, இந்த ஞானம் தான் சந்நியாசஸ்வரூபம். லட்சணம்னா ஸ்வரூபம்னு அர்த்தம். அது எங்கேயோ அனுகூலத்தில சொன்னாருங்கிறல, இங்க என்ன சார் சொன்னார்? இஹாபிச்ச அந்தே உக்தம் அர்ஜுனாய, எங்கேயும் அர்ஜுனனுக்கு கடைசியில சொல்லியிருக்கார். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா, அதனால சர்வ கர்ம சந்நியாசம் இங்கேயும் சொல்லியிருக்கார். எல்லாத்தையும் விட்டு விட்டு அதை விட நம்ம தயார், அடுத்த லைன் தான் பண்றது இல்ல. மாமேகம் சரணம் ரஜா, அதை விட்டான். சர்வ தர்மான் பரித்யஜ்ய ரொம்ப நாளா விட்டாச்சுட்டான், அது லாபம் இல்ல. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம், பகவானே சரணம் நினைக்கணும். அபியுதயார்த்தோபிய பிரவர்த்தி லட்சணா தர்ம, அபியுதயார்த்தோபி அபியுதய அர்த்தா பிரயோஜனம் எஸ்ய சஹ பிரவர்த்தி லட்சணா. அபியுதயார்த்தம் என்ன? பிரவர்த்தி லட்சணமான ஜோதிஷ்டோமாதி கர்மாக்கள், அது நாலு விதமா இருக்கு. நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா, பிராயசித்த கர்மா அப்படின்னு நாலு விதமாக இருக்கக்கூடியதான அந்த தர்மமானது அபியுதயார்த்தோபிய பிரவர்த்தி லட்சண தர்ம. வர்ணாசிரமாம்ச உத்திஷ்ய விஹிதா, வர்ணாசிரமாளா இருக்கிறவாளை கண்டு விஹிதமானது. சச்ச தேவாதிஸ்தான பிராப்தி ஹேதுரபி, இந்த கர்மாக்கள் பண்ணினா சொர்க்கலோகத்துக்கு போகலாம், சிவலோகத்துக்கு போகலாம், அதே போல சுப்பிரமணிய லோகத்துக்கு போகலாம். இப்படி அநேக லோகங்கள், எந்தெந்த தேவதையை உபாசிக்கிறாளோ அந்தந்த தேவதா லோகங்களுக்கு போகலாம். தேவதாதி தேவாதி ஸ்தான பிராப்தி ஹேதுரபி தன்னு ஈஸ்வரார்ப்பண புத்தியா அனுஷ்டீயமான, அதே கர்மாக்களை தாங்கள் பலத்தை எதிர்பாராமல் பகவானுக்கு அர்ப்பணம் என்று நீங்க பண்ணி கொண்டிருப்பீளையானால் சத்வசுத்தையே பவதி, உங்க சித்தமானது சுத்தாவது, மனசுல இருக்கிற பாபங்கள் போகிறது. சத்வசுத்தையே பவதி பலாபிசந்தி வர்ஜிதா, பலத்துல ஆசை இல்லாமல் செய்யப்பட்டதான கர்மாக்கள். ஆகையால் பலத்துல ஆசை இல்லாமல் நீங்க சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் எல்லா கர்மாக்களையும் பண்ணிட்டு இருந்தடையானால் உங்க மனசு சுத்தமானது. மனசு சுத்தமான என்ன சார் லாபம்னா, சுத்த சத்வஸ்தி ஞான நிஷ்டா யோக்கியதா பிராப்தி துவாரேட, மனசு சுத்தமா இருக்கிறவனுக்கு ஞான நிஷ்ட கடக்கிறது, ஞான நிஷ்டைக்கு தகுந்ததாக மனசு ஆகிறது. ஞான நிஷ்டா யோக்கியதா பிராப்தி துவாரேண ஞானோத்பத்தி ஹேதுத்வேனச்சா, எப்ப யோக்கியதை வந்துருச்சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குரு தானா வந்து உட்கார்றாரு. அவர் அதை சொல்றார், சொல்லும் பொழுது தானா புரியுது. ஞான உற்பத்தி ஹேதுத்வேனச்ச நிஸ்ரேஷ ஹேதுத்வம் அபி பிரதிபத்தியதே, மோட்சத்துக்கும் பரம்பரையாக காரணமாக இருக்கு. ததாச்ச இமமர்த்தம் அபிசந்தாய வட்சியதி, இதே அர்த்தத்தை வச்சுட்டு மேல போய் சொல்லுவார், பிரம்மண்யாதாய கர்மாணி அப்படி சொல்றாரு. யத சித்தாஜிதேந்திரியாஹ யோகினஹ கர்ம குர்வந்தி சங்கம் தியக்வாத்ம சுத்தயே அப்படின்னு, யோகிகள்லாம் சங்கம் தியக்வா அட்டாச்மெண்ட் விட்டுவிட்டு ஆத்மசுத்தையே சித்த சுத்திக்காக கர்மாக்களை பண்ணுகிறார்கள் அப்படின்னு இங்கே சொல்றார். இமம் த்விப்பிரகாரம் தர்மம், இப்படிப்பட்டதான இரண்டு விதமான தர்மங்களும், பிரவிருத்தி லட்சணமான தர்மம், நிவர்த்தி லட்சணமான தர்மம், நிஸ்ரேயச பிரயோஜனம், ரெண்டும் நிஸ்ரேயசத்துக்கு பிரயோஜனமா இருக்கு. பிரவிருத்தி லட்சணமான கர்மாக்கள் காமியமாக பண்ணி நீளையானால் ஸ்வர்காதி லோகங்களுக்கும் அத்தத்த தேவதா லோகங்களுக்கு பலத்தை கொடுக்கிறது. அவைகளே நிஷே அது வந்து பலாபிதந்தி இல்லாமல் ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்ணினீள்னா ஞான நிஷ்டா யோக்கியதா சித்தியே கொடுக்கிறது. அதனால ஆச்சாரிய அனுகிரகமும், அதற்கு மேல தங்கள் வேதாந்தத்தை வாசிக்கிறதும், அது இந்து ஜென்மாவிலேயே புரிந்து கொள்வதும் அனுபவிக்கிறதுக்கும் உபயோகப்படுகிறதுன்னு கேள்வி சொன்னார். அதனால அதுவும் பரம்பரையா உபயோகம், நிவர்த்தி லட்சணம் சாட்சாத் உபயோகம், இப்படி ரெண்டு விதமான தர்மங்கள். இமம் த்விப்ரகாரம் தர்மம் நிஸ்ரேஷ பிரயோஜனம் பரமார்த்த தத்துவம் ச வாசுதேவாக்கியம், பரமார்த்த தத்துவம் வாசுதேவன் கிருஷ்ண பரமாத்மா இது பரபிரம்ம அபிதேய பூதம். ஆகையால் இங்க என்ன சப்ஜெக்ட் மேட்டர் பகவத்கீதையில என்ன சொல்றது, அபிதேயம் என்ன, இது சொல்லக்கூடியதான அம்சம் என்ன, சப்ஜெக்ட் மேட்டர் பகவத்கீதா என்ன, இரண்டு விதமான தர்மங்களும் பரமாத்மாவும், அதான் பிரம்மமும் சொல்றது இரண்டு விதமான தர்மங்களையும் சொல்றது. இமம் துப்பிரகாரம் தர்மம் நிசேஷ பிரயோஜனம் ரெண்டு, பரமார்த்த தத்துவம் ச வாசுதேவாக்கியம் பரபிரம்மா மூணாவது, அபிதேய பூதம் விசேஷோதோ அபிவ்யஞ்சயன்னு இதை விஸ்தாரமாக சொல்லிக்கொண்டு விசிஷ்ட பிரயோஜன சம்பந்த அபிதேயவத் கீதா சாஸ்திரம், இதுக்கு பிரயோஜனம் முக்தின்னு சொல்லிவிட்டேன், அபிதேயம் ரெண்டு தர்மங்களும் பரமாத்மான்னு சொல்லிவிட்டேன், இதுக்கு பிரதிபாத்திய பிரதிபாதக பாவ சம்பந்தம் மோட்சகாமி அதிகாரி, சோ நாளும் சொல்லி எடுத்து அனுபந்த சதுஷ்டயம் ஒரு புஸ்தத்தை ஏன் வாசிக்கணும், வை ஷுட் ஐ ரீட் அ புக், ஐயா இதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் ரீடிங் இட், இது உங்களுக்கு நன்றாக எடுத்து சொல்லும் அப்படின்னு, அது சப்ஜெக்ட் மேட்டர் இது, இது சொன்னா தானே படிப்போம். லைப்ரரிக்கு போய் ஒரு புக்கை கொண்டு வாங்கன்னா பையனுக்கு புத்தகம் கொண்டு வரணும்னா என்ன பண்றாள், எகனாமிக்ஸ் புக் வேணும்னா ஹிஸ்டரி புக் ராக்கலையா தேடுறாள், அங்கேதானே தேடுறாள், அவன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கோ இல்ல எஸ்எஸ்சி படிக்கிற பையனுக்கோ எம்ஏ புக்கை கொண்டு வரள் இல்லையே, இது இவனுக்கு உபயோகப்படுமா, இவனுக்கு வேண்டியது இது சொல்றதா, அதோட மட்டும் இல்ல அவனுக்கு அதிகாரியா இருக்கானா, இதுக்கு பிரயோஜனம் உண்டா தெரிஞ்சுதானே பண்றாள். அதே போல புத்தகம் வாசிக்கிறதுக்கு முன்னால் இந்த நல்ல உன்னால பாத்துக்கணும், நீங்க ஆர் யூ குவாலிஃபைட் டு ரீட் இட் மதர் தெரியணும், அந்த சப்ஜெக்ட் மேட்டர் நீங்க தேடுறதானா, அது நன்னா பிரதிபாதனம் பண்றதா, இதை படிச்சா நமக்கு பிரயோஜனம் உண்டா, அது தெரியணும், அது தெரிஞ்சாதான் வாசிக்கணும். அதனால விசிஷ்டா பிரயோஜன சம்பந்த அபிதேயவத் கீதா சாஸ்திரம் இந்த அனுபந்த சேஷம் இருக்கிறதுனால யதா ததர்த்த விஜானேன, அதனுடைய அர்த்தம் நன்றாக தெரியணும் என்பதற்காக, சமஸ்த புருஷார்த்த சித்தி, இதை நன்றாக அறிந்து கொண்டேனால் எல்லா புருஷார்த்தங்களும் கிடைக்கிறது எனக்கூடியதான எண்ணத்தினால், அதஹா தத்விவரணே, அதை வியாக்கியானம் பண்ணுவதற்கு யத்னஹா கிரியதே மயா, நான் வியாக்கியானம் பண்றதுக்காக முயற்சி எடுக்கிறேனப்பா அப்படின்னு ஆச்சாரியால் இன்ட்ரோடக்ஷனை சொல்லி முடிச்சிருக்கார். இதற்கு பிறகு இரண்டாம் அத்தியாயத்துல பதினோராவது ஸ்லோகம், அசோச்சானன்வசோச்சத்வம் பிரஜாவாதாம்ஸ்ட பாஷதே அப்படிங்கிற ஸ்லோகம் ஆரம்பம், அதற்கு மேலத்தான் ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு முன்னால் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாமே அர்ஜுனனுடைய அழுகன்ட்டார் அவர். அப்படின்னு அவர் வியாக்கியானம் பண்ணாம விட்டார். நம்மளும் வியாக்கியானம் பண்ணாம விட்டுவிட்டா அது ரொம்ப கஷ்டமா போயிடும். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் வேண்டாமா? அதனால மேல முதல் அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்களுக்கு, மூல ஸ்லோகங்களுக்கு மட்டும் அர்த்தத்தை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு பாஷ்யத்தை பார்ப்போம். முதல்ல அசோச்சானுங்கிற இடத்துலயே பெரிய விசாரம் இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாம் அத்தியாயம் எல்லாம் ரொம்ப அழகான ரசமான அம்சம். இது வந்து சாதாரண கிரந்தம் மாதிரி இல்லை பகவத்கீதை. ரசிச்சு ஒவ்வொரு நாளும் நாம் அதை அனுபவிக்க வேண்டியது. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுண்டு அன்வயத்தை பார்த்து, அந்த அன்வயத்தில் ஏதாவது சில பதங்கள் விட்டு போச்சான்னு பார்த்து, அதற்கு பிறகு அதில் எப்படி அன்வயம் பண்ணணும் அப்படின்னு ரசித்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். மேல் கிளாஸ் நாளைக்கு இல்லை, நாளன்னைக்கு.